ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
கரையாயதுமாகிய காஞ்சி மாநகரத்தில் உள்ள பத்தி திரு ஏகம்பர் ஆலயத்தை நாம் இன்றைய தரிசனமாக மேற்கொள்கிறோம். பத்தி திரு ஏகம்பன் கும்ப கோயில் என்று திருவாசகத்தில் குறிப்பிடக்கூடிய பெருமையையும் பழமையையும் உடையது இந்த ஆலயம். பஞ்சபூத தலங்களுள் இதனை திருப்பதி தலமாக குறிப்பிடுவார்கள். பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இந்த தலத்தை ஒட்டி இடையில் வேகவதி ஆறு ஓடுகின்றது. இத்தலம் அமைந்துள்ள பகுதியை சிவகாஞ்சி, அதாவது பெரிய காஞ்சிபுரம் என்று குறிப்பிடுவார்கள். சிவகாஞ்சி பகுதியில் ஏகாம்பரநாதர் ஆலயத்தை தவிரவும் காமாட்சியம்மனுடைய ஆலயமும், பக்ஷதேசம், குமரகோட்டம், கைலாசநாதர் கோயில் போன்ற சில கோயில்களும் அமைந்துள்ளன. இந்த தலம் பிரம்மதேவனால் பூஜித்து வழிபடப்பட்டது. இதற்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. அவற்றுள் சக்தி என்பது, பூலோக கைலாசம், சிவபுரம், திருமூர்த்தி வாசம், பிரம்மபுரம், காமதீபம், கன்னி காப்பு, இந்தீரபுரம், சத்தியவர்தலம் ஆகியவை குறிப்பிடத்தக்கன. பழந்தமிழ் இலக்கியங்களும் இக்காஞ்சி மாநகரம் சக்தி பதி என்றும் சக்தி தோடு என்றும் குறிப்பிடப்படுகின்றது. முக்கிய தரவல்ல ஏழு தலங்களில் காஞ்சியும் ஒன்றாகும். மற்ற ஆறு தலங்களாவன அயோத்தி, மதுரா, துவாரகை, காசி, அவந்தி, மாயா என்பன. இவற்றில் காஞ்சி ஒன்று மாத்திரம் தென்னாட்டில் அமைந்துள்ள தலம். ஏனைய ஆறும் வடநாட்டில் உள்ளன. காஞ்சிபுரத்தில் வசித்தாலே முக்தி பேறு கிடைக்கும் என்பது பரபுராணத்தால் அறியப்படும் செய்தி. பஞ்சபூத தலங்களில் சுற்றி தலமாகையால் இங்குள்ள மூலவரும் மணலால் ஆனது. சக்தி பீடங்களுள் ஒன்றான காமாட்சியினுடைய காமகோதி பீடம் இந்த தலம் மிகவும் பிரசித்தியான ஒன்று. நகரேஷு காஞ்சி என்பார்கள். கல்வியை கரையில்லா காஞ்சி மாநகர் என்றும் கூறுவார்கள். இப்படிப்பட்ட பெருமைகளையெல்லாம் தன்னுக்கு உடையது இக்காஞ்சி மாநகர். 12 திருமுறைகளுள் முதல் 7 திருமுறைகள் தேவார திருக்கோயில்கள் எனப்படும். அவற்றை திருநாள் நண்பர் திருநாபுரத்தர் இந்தவர் ஆகிய 3 ஆச்சாரிய பெருமக்கள் அழித்துள்ளார்கள். இந்த 7 திருமுறைகளிலும் பதியங்களை உடையதாக விளங்குவது சக்தி ஏகம்பம். இதில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய இச்சிறப்புகளும் ஒருங்கே அமைந்துள்ளன. இத்தலத்தில் சர்வதீர்த்தம், மங்கள தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், பம்பை தீர்த்தம், உலகாணி தீர்த்தம் ஆகியவை உள்ளன. இத்தலத்தில் 108 சிவாலயங்கள் உள்ளன என்பார்கள். இங்கு அமைந்துள்ள மாவடி மிகவும் பிரசித்தியானது. மாமர நிழலில் அறப்பெரும் செல்வியாக 32 அறங்களை செய்த தவக்கொழுந்தாக காமாட்சி அம்பிகை சூர்மான் வழிபட்ட சிறப்பினை உடையது. இந்த மாவடியே இத்தலத்திற்கு தலவிருஷமாக அமைந்துள்ளது. கந்தபுராணம், காஞ்சி புராணம் ஆகிய நூல்கள் இந்த தலத்தினுடைய பெருமையை விரிவாக பெற்றன. தரை இடம் கொள்ளும் கதிகளில் சிறந்த காஞ்சியின் தலம் போல் என்று முக்கிய பெருத்தான்கள் குறிப்பிடுவதால் தலங்களுக்குள்ளேயே சிறந்தது காஞ்சி நகர் கொச்சி ஏகம்பதி என்று பெறப்படும். பதஞ்சலி முனிவர் தான் எழுதியுள்ள மகாபாஷ்யத்தில் இந்நகரத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சங்கை இலக்கியம் நூல் பெரும்பாணாற்றுக்கடை, நண்டியலங்காரம், மணிமேகலை போன்ற இலக்கியங்கள் இந்த தலத்தினுடைய பெருமையை எடுத்து இயம்புகின்றன. ஆதிசங்கரர் சாதித்த காமகோடி பீடமும் இத்தலத்தில் உள்ளது. இந்த தலத்தில் அவதரித்துள்ள திருக்குறிப்பு தொண்டர், சாக்கிய நாயனார் மற்றும் இங்கு ஆண்ட ஐயடிகள் காடவர்கோம் ஆகிய மூவரும் 63 நாயன்மார்களை அவ்வரிசையில் அமைந்துள்ளவர். திருக்குறிப்பு தொண்டர் வெற்றி பெற்ற தலமாகிய விஸ்வீஸ்வரர் கோவில் இந்நகரின் அமைந்துள்ளது. அர்த்தசாஸ்திரத்தை இயற்றிய சாணக்கியர், திருக்குறளுக்கு உரை எழுதிய கர்மீலழகர், கந்தபுராணத்தை கொண்டு உதவிய சத்தியத்த சிவாச்சாரியார் போன்ற மகான்கள் மேதைகள் அவதரித்த பதிவு இதுவே. மேலும் காமாட்சியம்பியின் மீது சித்தனைகள் இயற்றிய ஜமா சாஸ்திரி, கடலூர் கடலையும் செந்தமிழ் கடலையும் கண்டு உணர்ந்த மாதவ் சிங்கான சுவாமிகள் ஆகியோரும் இத்தலத்தைச் சேர்ந்தவர்களாகும். காஞ்சி நகரில் பெரிய கோவில் என்றாலேயே இந்த எழுநருடைய கோவிலை தான் அது குறிக்கும். கருவார் கத்தி சிறுவேகந்தன் என்று நாகநந்தி பெருமானுடைய வாக்கில் இதனுடைய பெருமை எளிதாக விளங்கும். அதாவது இந்நகரில் வந்து வணங்குவோருக்கு நினைகள் வந்து சேரா என்பது வெளிப்படும். இந்திகைக்கு தனியாக சன்னிதி இல்லாவிட்டாலும் மாவடியில் இயங்குள்ள உத்தவருடைய சன்னிதியை நாம் தரிசிக்கின்றோம். அங்கு அம்பிகைக்கு ஏலவார் குழலாள் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஏலவார் குழலால் இணை நன்றை என்றும் இயற்றி வழிபடத்தக்க காலகாலனை சந்தமின்மானி காணத்தன்னடியே பெற்றவாறே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அம்பிகையுடைய பெயரை அதில் குறிப்பிடுகின்றார். கண்ணிலும் மணியை சத்தியேகம்பன் என்று அப்பர் பெருமான் கண்ணில் மணியாக விளங்கக்கூடிய பெருமான் இந்த ஏகம்பு பெருமான் என்று கூறுகின்றார். ஏக ஆம்பரம் ஒரு மாமரத்தின் கீழ் திருந்து பார்வதி தேவியானவள் எழுதப்பட்டால் ஏகாம்பரம் என்றும் காணிக்கு ஏகாம்பரமாதர் என்றும் பெயர்கள். கல்வெட்டுக்களும் கோயில் திருஏகம்பம் என்றும் இறைவன் திருஏகம்பம் உடையார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. கம்பை நதிக்கரையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டாலும் தற்போது அந்நதி அந்தர்வாகினியாக அதாவது பூமியின் நீர்வேகமாக ஓடுவதாக கூறப்படுகிறது. பிரகாரத்தில் உள்ள கம்பை தீர்த்தம் அதற்கு சான்றாக சொல்லப்படுகின்றது. கோவில் சுமார் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 5 பிரகாரங்களை கொண்டது. வீட்டுகளில் மிக விசாலமாக அமைந்துள்ளது. மாவடியின்று இறைவன் லிங்கடிவில் வந்து வேண்டியதாக வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. முதலூரிடைய சன்னதியை வலம் வரும்பொழுது தலவிருஷ மேடையில் சுவாமி யோகீஸ்வரனாக அமர்ந்துள்ளதை அதில் காமாட்சி தேவி இருப்பதையும் நான் தரிசிக்கின்றோம். இந்த ஆலயத்திற்குள்ளே வெள்ளக்கம்பன், கள்ளக்கம்பன், நல்ல கம்பன் என்ற பெயர்களோடு சிவலிங்க மூர்த்திகள் இருக்க காண்கின்றோம். அதிரவும் கொடிமரத்தின் அருகில் பக்தி மயானம் என்ற ஒரு தலமும் நேற்று பார்த்தவனும் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் பிரகாரத்தில் சகசரலிங்கம் அதாவது 1008 லிங்கங்கள் கொண்ட பெரிய லிங்கமூர்த்தி, 108 தனித்தனி லிங்கங்கள் இருக்க காண்கின்றன. ராஜகோபுரம் 192 அடி கொண்டது. 9 நிலைகளை கொண்ட உயரமான ஒரு கோபுரம். நச்சி ஏகம்பரை தொழுது நாள்தோறும் கத்தியில் வாழ்பவர் இறுதிக்காலையில் சிவலோகத்தை அணுக வைப்பதோர் எத்தனை ஏனையும் போலும் கோபுரம் என்று காஞ்சி புராணம் என வர்ணிக்கிறது. அதாவது தினந்தோறும் காஞ்சியில் வாழ்பவர் ஏகாம்பரநாதரை தரிசித்து வரும் பட்சத்தில் அவர்கள் இறுதி காலத்தில் சிவலோகத்தை அணுகுவதற்கு ஏதுவாக ஏணி போல் அமைந்துள்ளது இந்த கோபுரம் என்று நயன்பட விளக்குகின்றார் காஞ்சி புராணாசிரியர். இந்த கோபுரம் 1509 கிருஷ்ணதேவராயரார் அங்கு அம்மன்னர் தேவியுடன் இருக்கும் ஒரு திராவிடத்தை நாம் காண்கின்றோம். இந்த கோபுரத்தின் இரண்டு புறங்களிலும் பெரிய ஊரில் விநாயகரும் சுப்பிரமணியரும் தனித்தனி இருக்கின்ற அருட்காட்சி வழங்குகிறார்கள். கோபுரத்தின் நேராக உள்ளே சென்றால் வாகன மண்டபம் இருக்கிறது காண்கின்றோம். இதனை சரதேச மண்டபம் என்ற நவராத்திரி நாட்களில் இங்கே இந்த வாகன மண்டபத்திற்கு வந்து அடைகளுக்கு காட்சி நிற்கின்றார். இதனை அடுத்து உப்பிரகாரத்தில் இடப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் அமைந்திருக்கிறது. அதற்கு சொல்லும் வழியில் இடப்புறம் பம்பை தீர்த்தம் இருப்பதை காண்கின்றோம். இந்த நீர் அமிழ்தினும் சிறியது என்று காஞ்சி புராணம் குறிப்பிடுகின்றது. அமிழ்தின் மிக்கது பம்பை நீர் என்ற ஆசிரியர். இதனை அடுத்து நடராஜர் சந்தவனம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் சல விநாயகராகிய விகட சக்கர விநாயகர் சன்னதி ஆயர்கால் மண்டபத்தின் முகத்தில் உள்ளது. இரட்டை புலவர்கள் இந்த விநாயகர் பெருமான் மீது பாடியிருக்கிறார்கள். இப்புலவர்கள் பாடியுள்ள திரியகம்பநாதர் உலா என்ற பிரபந்தம் அருமையான ஒரு நூலாகும். இந்த விகட சக்கர விநாயகரை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் உள்ளது. ஜலந்தரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக திருமால் பூர்மானை போட்டு சுதர்சனம் என்ற சக்கரத்தடையை பெற்றார். ரத்தின் தேவியை அழித்த வீரபத்ரர் மீது அதனை இருக்கும்போது அவர் அணிந்திருந்த வெண்கலை மாலை அதற்கு ஆபரணமாக இருந்த மாலையில் இரு கரை திருமகபாலம் அந்த கரையில் வீங்கியிருக்கிறார். சக்கரத்தடையை இழந்த திருமால் பெருமை வழங்கினார். இதனை அறிந்த கிறிஸ்தவனர் அவனை பெற்றுவிடுவதற்காக வீரபத்ரன் என்று வேண்டினார். அவர் அறிவுறுத்தியபடி இந்த கடையை விரும்பிய பிரம்மகபாலம் பிரிக்கும்படியாக ஆடினார். அதை கண்டு பிரம்மகபாலம் பிரிக்க சக்கரத்தடையும் செய்ய இருந்தது. ஆனால் அருகில் இருந்த விநாயகர் அதை விரைந்து பற்றி எடுத்துக் கொண்டு மீண்டும் ஒருவரை விகடத்திற்கு ஆடினார். கூற அவன் அவ்வாறே ஆடினாராம். அவனை கண்ட விநாயகர் மிகுந்து சக்கரத்தடை கொண்டிருந்தார் என்று வரலாறு புராணத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் எடுக்கும்பத்தின் அருகில் மிகப்பெரிய நந்தி இருக்கின்றது. அதனை ஒட்டி நிறுத்தி நிற்கிய சன்னதியாக ரத்ன மயானம் என்ற ஒரு சன்னதியை காண்கின்றன. இந்த கோயிலின் மீன் உள்ள 16 சூழ்நிலை கொண்ட மயான மண்டலத்தில் ரத்ன தொழிலாளர்கள் அமைத்துள்ளார்கள். இங்குள்ள ஒரு சூழ்நிலை அவருடைய உயரத்தையும் வாங்கின்றேன். கண்டம் என்ற ஒரு அசுரன் தான் பெற்ற வரத்தில் விரும்பினால் தேவர்கள் முதலாக எல்லா உயிர்களுடைய உடலிலும் தீர்ந்து அவர்களுடைய வலிமையை தொடங்கி கொண்டு அனைத்து உயிர்களையும் வெளிவரை செய்தனர். அதனால் இன்னும் திருமால் ஏறிய தேவர்கள் கைதையை அடைந்து இறைவனிடம் உழைத்தார்கள். அப்போது இறைவன் நெருப்பு உருவாக்கிய நீரை கொண்டு அனைத்து உயிர்களும் நதியாக வெளியே விட்டு சந்தனையை வெளியிட்டார். இவ்வுயிர்களை கையிலேயே கிடைத்துள்ளனர். மைப்படிந்த கண்ணாலும் காணும் பச்சிமையானத்தான் என்று பெருமானுடைய தேவார பாடலில் இந்த சரணம் குறிப்பிடப்படுகிறது. சத்திய என்பதற்கு நாகுருமம் அமைந்துள்ள 4 கோயில்களும் இதுவும் ஒன்று. ஏனைய 3 வாலிக்கும் ரிஷபேசும் சத்தியநாதிக்கும் இருந்தன. இந்த கோயிலில் உள்ள தீர்த்தம் அழகான அடிக்கட்டுகளோடு இணைந்துள்ளது. இதன் சிவகங்கை தீர்த்தம் என்று குறிப்பிடுவர். இதில் மூன்றுவர்கள் எல்லா தீர்த்தங்களிலும் இங்கே பயன் அடைவார்கள் என்று காஞ்சி புராணம் குறிப்பிடுகின்றது. சிவகங்கை கடத்தின் அந்த புறத்தன அகத்த தீர்த்தம் யாவையும் வெளியவை வெளியவைது என்று விஞ்ஞானத்தை குறிப்பிடுகின்றார். மாவடி என்று வேண்டியில் உள்ள வேதந்த பெருமானும் நல்ல கம்பராகவும் வல்ல கம்பராகவும் வெள்ளகம்பராகவும் இளைய கால சக்தியினுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. இளைய காலத்திலும் அழிவு வராதபடி காப்பனதால் தேவிக்கு இந்த பெயர் வழங்கப்படுகிறது. திருப்பிரகாரத்தின் இடதுபுறம் இளையகால நாதர் என்ற சிவலிங்க பெருமானும் தங்குகிறேன். நவராத்திரி தினங்களில் இந்த அம்பிகைக்கு சிறப்பு அலங்காரங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. மாவடிக்கு அருகில் கந்தப்பெருமான் வெள்ளி தேவயானம் உடனாக காட்சி அளிக்கின்றார். இவரை மாவடி கந்தர் என்று கூறுகிறார்கள். காஞ்சி புராணத்தில் வரும் மூவிரு முகங்கள் தோற்றி முகம் கிழி கருணை தோற்றி ஏவரும் திருக்க நின்ற ஈராறு குரல் தோற்றி காஞ்சி மாவடி வைத்தும் செவ்வாய் மறுபடி தோற்றி நான் ஏதலும் மயிலும் தோற்றி 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 என்ற பாடலில் இந்த மாவடி கந்தருடைய வேதமே இந்த மரமாக ஆனதாக புராணம் கூறுகிறது. நான்கு வேதங்களும் நான்கு கிளைகளாக தோற்றமளிக்கின்றன. அழகில் பெரிதாக விளங்குவதோடு பழமையும் வாய்ந்தது இந்த தெய்வீக மரம். இம்மரத்தின் கீழ்தான் பராசக்தியானவர் இறைவன் மணலால் நிறுவி வழிபட்டு 32 அறங்களின் கீழ் ஆகமம் வரைப்படி வழிபட்டு பெரும் கவப்பொழுந்தாக விளங்கினார் என்பது புராணங்களின் வரலாறு. இந்த மரத்தினை உணர்ந்தவன் மோக்கத்தை அடைவான். ஜீவிக்காலத்திலும் அறிந்து இருக்கும் இந்த மரத்திற்கு தலைவனாக விளங்குவதும் செய்கிறான். உயிர்கள் உயிர் வந்து பெருமானே அனாதேவியோடு இதன் செய்து கொள்கின்றார். எனவே அவருக்கு ஏகாம் பரநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த பெயரை பெண்கள் சுற்றி வழங்கினாலேயே இனிதை நீங்கி பேருந்தும் திருமால் திறமன் முதலியவர்கள் இருக்கும்போது இறைவனே இந்த மரத்தின் பெருமையை எடுத்துக் கொள்வதாக இந்து புராணம் குறிப்பிடுகிறது. மாவடி என்று சாமி வீட்டிருக்கும் போது கையில் உள்ள முத்திரை வடிவம் அபூர்வமாக தோன்றுகிறது. கீழே பதஞ்சலி முனிவரும் ராஜரபாதரும் இருக்கிறார்கள். அதற்கின் கீழே பஞ்சாஜினி வங்கியில் பதஞ்சலியின் நிலையில் முகக்கானாட்சி இருக்கிறார். அருகில் லிங்கோத்தவ வரலாறும் கைது குறைந்த உள்ளன. மாவடி வீட்டிலும் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மன் துர்கை ஆகிய இவர்கள் சிறிய அளவில் இவனில் ராஜன் கூறிய நதியாகவும் பகுதி மக்கள் கருதுகிறார்கள். பிரகாரத்தை வளம் வரும்போது சகசபலிங்க பெருமானை தரிசிக்கிறோம். இப்பெருமான் ராமனால் குறித்து பெற்றவர். ராவணனை அழிப்பதால் உண்டான தோஷத்தை இந்த பெருமானை எதிர்பட்டு நீக்கிக் கொண்டார் என்பது உறுதி. அதற்கு அடுத்தபடியாக சிவகாமசுந்தரி உடனரை ஆங்குகாண்ட முயற்சியையும் தனிச்சன்னதியில் வைத்து தங்குகிறேன். இந்த சன்னதியின் உத்தரகாரத்தில் மேற்கு நோக்கி இறங்கும் எண்ணம் வேதம்பன் அவருடைய சன்னதியை நோக்கியவாறு அமைந்துள்ளது. நிலாத்திந்த பெருமாளுடைய இந்த பெருமாள் இந்த கோலத்தில் கற்றளிக்கின்றார். சிறிய சன்னதியாக இருந்தாலும் இதனை திருமங்கை ஆழ்வார் மங்களசாசனம் செய்திருக்கிறார். உள்பாற்கடலை கடந்த காலத்தில் தோன்றிய ஆளகால விஷத்தால் தனது நீ எரிச்சல் வரவே பெருமாளானவர் பெருமானுடைய கடையில் உள்ள மூன்றாம் கிழக்கு மீது பட்டவுடன் இந்த எரிச்சல் நீளத்திற்கு வீசியிருக்கிறார் என்பதால் இந்த பெருமாளுக்கு நிலா சிந்த பெருமாள் என்று பெயர் உள்ளது. மூலஸ்தானத்திற்கு நாம் எடுத்துக்க வரும்போது இறைவனுக்கு பின்புறமாக சமாஸ்கந்த வடிவம் இருக்கிறான். மூலவருக்கு ஆவுடையார் மாஸ்தரும் அபிஷேகம் செய்கிறார்கள். திருப்பிரியாளானபடியால் இந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது. கர்ப்பகிரகத்தின் உட்புறத்திற்கு 63 ஞானமாகியுடைய திருவுருவங்களை செய்கின்றோம். வெள்ள கம்பர் வெள்ள கம்பர் நல்ல கம்பர் ஆகிய லிங்கோடு சந்தனாச்சாரியார்கள் மார்பர் ராசிகுமாரர் சந்தானகணபதி சௌபாகியநதி கிருஷ்ணகணபதி பாலச்சந்திரகணபதி இளையங்காசனார் போன்ற இந்துக்களும் மாகலிங்கமும் உத்தியோகத்தோடு சன்னதியும் நோக்கிய எண்ணம் இக்கடத்தை சேர்ந்த நாயன்மார்களாகிய விஜயிகள் பாடல் வேண்டும் திருச்சிருப்பு கொண்டர் ஆகிய மூவரும் வணங்கியவாறு சொல்கிறார்கள். ஒரு சமயம் கைரே உமாதேவியார் விளையாட்டாக இறைவனுடைய திருத்தங்களை பற்றிய போது விலங்குகளெல்லாம் இருந்து இருக்கின்றது. தேவி தன்னுடைய கைகளை எழுத்தவுடன் பழையபடி அனைத்தும் இறைவனுடைய கண்கள் சீரனாகவும் தண்டர்மாகவும் இறங்குவதால் அவற்றை மீறியவுடன் உலகிற்கு ஒளி இல்லாமல் போயிற்று. அந்த ஒரு சிறு கணம் விளைந்து இன்பப்பட்டிருந்தால் இந்த உலகம் தேடுவதற்காக இதற்கு அரசுக்கும் செய்ய வேண்டும் என்று தேவி அரசு இறைவனார். அது கேட்ட தேவி நெருங்கி இறைவன் செய்து செய்து வழிபடுமாறு ஐசிசமாக கூறக்கன்று ஏகாதசிக்குரிய முன்னாளில் மனுஷமானதாக இருந்திருந்தார். தன்னோடு வந்த தேவர்களுக்கெல்லாம் அறிவித்த அரசாலைகள் கலந்திருந்தார். அரசரும் செல்வி என்ற பெயரையும் ஏற்றால் வர்ணசன்னர் வெளி என்று அவளை கேட்டுகிறார். வழிபடுவது நியமத்தோடு வழிபடுவது எவ்வாறு என்று இளைஞர்களுக்கெல்லாம் பார்க்கும்படியாக ஒரு மண்டபங்களையெல்லாம் திரு ஏகம்பநாதரை வந்தடைந்து அணைந்து போட்டு இந்த நெருக்கடியும் ஆவடியும் போய் மணலால் விரும்பும் அமைப்பு செய்தார்கள். ஒரு பரவாயில் வழிபட்ட பொழுது ஒரு நாள் அம்பிகையுடைய மன உறுதியை உலகத்தில் காட்டும் மூலம் இறைவன் நம்பையாற்றி வெள்ளம் வரும்படியாக செய்தார். அதனை கொண்டு அஞ்சிய தேவியார் மணலால் தான் உறுதிய ஒரு இடத்திற்கு தீங்கு விளைந்துவிடுமோ என்று இரண்டு கரங்களாலும் அந்த பெருமானை கழுவி கொண்டார். இறைவன் தன் திருவுருவத்தை எழுந்து காட்டி அழகிய தலையோடும் இலக்கியோடும் தன் மீனில் திரும்ப மேற்கொண்டார். ஆகவே ஏகாந்தநாத பெருமானுக்கு கழுவுக்கோந்த தலைவர் என்று பெயர் ஏற்பட்டது. அவ்வாறு இரு அறுக்கும் தேவி பெருமானாகிய இறைவன் சிறுகிறு கோயந்து காட்டி அணிவளை தொழுமையோடும் இலக்கியோடு அணிந்தார் ஐயர் என்று இந்து புராணம் சிறப்பாக எடுத்து இருக்கிறது. அவ்வாறு காட்சி சென்ற இறைவன் இடித்து இறைவியார் பலவாறு பேசினாரான். கனிமா நிழல் வெள்ளலே பேசி பேசி என்று இந்த ஆலயத்தின் நிறைவு வாயிலில் கரிகால் சோழனுடைய ஒரு திரை இருக்கின்றது. இந்த ஆலயம் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பிரகாரத்தில் உள்ள சத்தியங்கள் அருமையாக நிறுவப்பட்டுள்ளன. அவற்றில் பல சிற்பங்கள் எடுத்துக் காண்கின்றன. அவற்றில் ஒரு தூணில் அமைந்த கழுவு குறைந்த வரலாற்றிற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய சிற்பத்தை அமைகின்றது. மற்றொன்று இறைவன் உமாதேவி திருமணம் செய்து கொள்ளும் நிலையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பல கல்வெட்டுகளும் அமைந்துள்ளன. அவற்றில் முதல் குரோக்கொண்டு சோழம் விஜயநகர அரசர்கள் காலத்து கல்வெட்டுகள் ஆகிய பல மன்னர்களுடைய ஆட்சி காலங்களில் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் அவர்களுடைய வெற்றி சிறப்புகளை விதிப்பதோடல்லாமல் இந்த ஆலயத்திற்கு இவரது தேவையில்லை அவரின் தொண்டுகளை பற்றியும் கேட்கின்றனர். அவர்களுடைய குருதத்தினை காஞ்சியில் மாதந்தோறும் விழா கோலம் இருக்க காண்கின்றேன். சித்திரை மாதத்தில் இறைவன் காலூர் சென்று உத்தவத்திற்காக திருவிதி விழா செல்கின்றார். வைகாசி மாதத்தில் சர்வதீசத்தில் உத்தவத்தோம் நடைபெறுகிறது. ஆடி ஆவணியில் பதுத்தோத்தம் நடைபெறுகிறது. சிறகாசியில் மகராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. உபமாரங்களில் சிறப்பு விழாக்களும் கடைசி உபமாரத்தில் சிறப்பு விழாவும் நடைபெறுகிறது. மாசி மிகத்தொன்று செட்டித்தாங்கல் கிராமத்திற்கு சென்று நடைபெறி ஏற்றுக்கொண்டு இறைவன் மாநகரத்திற்கு சென்று வருகின்றார். இவற்றுக்கெல்லாம் முதலம் போல் விளங்குவது தங்கின் உத்தரத்திற்கு முன்னிட்டு நடைபெறும் இதில் சுபவாகும் ஆகியவற்றோடு வெள்ளி மாவடி சேவையும் தண்ணீருக்கென்று நடத்தக்கூடிய திருக்கல்யாணமும் மிக சிறப்பு. இந்த பெருவிழா ஊரில் உள்ள எல்லா மரபினர்களும் சேர்ந்து நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம். இந்த கோயிலில் பல மன்னர்கள் இருக்கும் செய்திருந்தாலும் கடந்த 300 ஆண்டுகளாக மக்களாட்சி அந்த காலத்தில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் திருச்செயலை பல செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக 1799 செங்கல்பட்டு அரசராக இருந்த ஆக்டன் என்பவர் வெளிப்புற சுவற்றி நதி சுவரை சுத்தம் செய்து கட்டி வருகிறார். 1900 நாட்டுப்பேட்டை நகரத்தாக திருப்பம் செய்து புறமுகத்து செய்திருக்கிறார். அடுத்தது ரிஷி கோபுரம், சிவகங்கை தீர்த்தம், அதன் படிக்கட்டுகள், அதன் எதிரில் உள்ள கல்மண்டபம் ஆகியவற்றையும் நகரக்காக திருப்பம் செய்கிறார். சத்தியசமி விளையாட்டு மயான கோயிலில் 16 கட்டுரை கொண்ட மண்டபத்தோடு அழகர திருப்பம் செய்திருக்கிறார். இவ்வாறு எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆலயமாகவும் இந்த தலம் சென்றிருக்க வேண்டி வருகிறது. திருவொற்றியூரில் தம்பியாரை நடந்த சுந்தரமூர்த்தியானார் திருவொற்றியூரை நீங்க மாட்டேன் என்று தம்பியாரிடம் சபதம் செய்தது மீறி திருவாரூர் பெருமானை சார்ந்ததற்காக ஆவலுடன் அந்த சபதத்தை மீறி திருவொற்றியூர் எல்லையை தாண்டும் போது 2 கண்களையும் இழந்தார். பின்னர் காஞ்சிபுரம் வந்தவுடன் காமகோட்டத்தில் உள்ள திருவியுடைய நிதியின் வரிசி பின்னர் ஏகம்பாரநாதனுடைய அறியேன் பெற்றவாறு என்பது தேவாரம். இந்த கடிதத்தை பாராயணம் செய்தவர்கள் கண் நோய்கள் என்று விடுபடுவர், கண்ணில் நீண்டை விட பிரகாசமாக தெரியும் என்றெல்லாம் மனிதர்களால் பெறப்படும் செய்திகள். இந்த கடிதத்தில் அம்பிகை குறிப்பிடுத்தி அதை செய்த அருண் தகத்தை புகழ்ந்து வரைப்பார் உண்டு அப்பனின் புகழாள் என்று இந்த இளவார்களை இணை மந்தை வெள்வளையாள் செண்டையன் தடங்கன் இனி எல்லையில் புகழாள் இனி என்றெல்லாம் இந்த கடிதத்தில் வரும். அவளுடைய புகழுக்கு எல்லை ஏது? ஆகவே அந்தமின் புகழால் இணைந்து என்றார் என்கிறார். அவருடைய புகழ் நீட்டிந்து ஏற்பட்டது வெண்மையானது அல்லவா? ஆகவே வறந்த கொள்கிறதால் இணைந்து என்றார். அவள் செய்த அருங்கலத்தை விவரமாக குறிப்பிடும் ஒரு பாடலை நான் இப்பொழுது இறந்தியில் ஏறி வருகிறேன்.
போனை வழிபாடு செய்வாள் போலத்து உகந்து உமை நந்தே வழிபடச் சென்று இன்றவ கண்டு வெள்ளம் காட்சி வெறுத்திட அஞ்சி வெள்ளம் காட்சி வெறுத்திட அஞ்சி வெறுவே ஓடி கழுவ வழிபட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிராமி கள்ளக்கம்பனை எங்கள் பிராணி காண கண்ணடியேன் பெற்றவாரே எங்கள் பிராணி காண கம்பனை காண கள்ளக்கம்பனை எங்கள் பிராணி காண கண்ணடியேன் பெற்றவாரே அடியேன் கண் பெற்றவாரே ஏ ஏ ஏ